يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين.
أن أنس رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إن الله سائل كل رائم أما افترعاه أحافظ أم ضيأ رواه مسلم أو كما قال صلى الله عليه وسلم. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகமே இருளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இறுதி தூதராக ஹாத்திபுன் நபியினாக இவ்வுலகத்துக்கு ஜொலித்து வந்த நம் உயிரிழும் மேலான ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுன்னாக்களை அடிச்சுவடுகளை பின்தேர்ந்த உத்தம கண்ணியமான சஹாபாக்கள் தாபிஊங்கள் தபா தாபிஈங்கள் கியாமத் பருவம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீது அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் கட்டளை மதித்து இறையில்லத்தில் சமூகம் தந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றை எல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லிருக்கிறார்களோ ஏவிருக்கிறார்களோ அவற்றை எல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும் எவற்றை எல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்களோ விலக்கிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அனைத்து காரியங்களையும் வாழ்வில் முற்றுமுழுதாக சவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்ளூகாத்துகள் அனைத்து படைப்பினங்களையும் அல்லாஹ் மனிதர்களுக்காக படைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் முழு உலகத்தையும் உலகத்துள்ள அனைத்து வஸ்துக்களையும் முஸ்லிமான முஃமினான அடியார்களுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகூமுஸ் ஸாஆ லா தகூமுஸ் ஸாஆ அலா அஹதின் யகூலு அல்லாஹ் 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 என்று சொல்கின்ற ஒரு மனிதன் இந்த பூமிக்கு மேலால் இருக்கின்ற வரைக்கும் கியாமத்துடைய நாள் வரமாட்டார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கின்ற மனிதன் ஒரு மனிதனாக இருந்தால் கூட இந்த வானம் பூமி நட்சத்திரம் சூரியன் கடல் மலை அனைத்தும் அந்த மனிதனுக்காக இயங்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, ஆனால் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த துனியா இந்த உலகம் இந்த பூமி வானம் நட்சத்திரம் அனைத்துமே அல்லாஹ்வுடைய பார்வையில். நபி அவர்கள் சொன்னார்கள், லவ் கான ஃபி துன்யா தஅதினு இன்தல்லாஹ் ஜனாஹ பஊவதி மா சகா காஃபிரன் மின்ஹா ஷர்பதமா. இந்த உலகம் இந்த துனியா அல்லாஹ்வுடைய பார்வையில் ஈயுடைய ரெக்கைக்கு கூட பெருமதியாக இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லை மீறக்கூடிய இணை வைப்பாளர்களுக்கு அல்லாஹ் ஒரு மிடர் தண்ணீரை கூட கொடுக்க மாட்டான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் இந்த துனியா ஈயுடைய ரெக்கைக்கு கூட பெருமதி கிடையாது. ஆனால் அன்பான சகோதரர்களே, இந்த பூமியில இந்த உலகத்தில அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஈயுடைய ரெக்கைக்கு கூட பெருமதி கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜித் என்று சொன்னால் மஸ்ஜித் என்பது யாருக்கு சொந்தமானது? பள்ளி வாசல்கள் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், மஸ்ஜித் என்பதை பள்ளி வாயில் என்பது வஅன்னல் மசாஜித லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம். அது யாருக்கும் உரிமை கொண்டாட முடியாது. மஸ்ஜித் என்று சொல்றது அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளை இடுகிறான், ஃபி புயூதின் அஸ்னல்லாஹ் அன்துருஃபா வயுஸ்கர ஃபீஹி ஸ்மூ. அல்லாஹ்வுடைய திருநாமத்தை அல்லாஹ்வுடைய பெயர்களை அல்லாஹ்வுடைய திருநாமத்தை அல்லாஹ்வை பற்றி பள்ளிகளில் யாபகம் செய்து அவனுடைய திருநாமங்களை சங்கைப்படுத்தும்படி அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளையிட்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில அவருடைய பேரை சொல்லி கண்ணியப்படுத்துவதை அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளையிட்டிருக்கிறான். ரப்பும் சொல்கிறான், மஸ்ஜிதில் இருப்பவர்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்த வண்ணமாக இருப்பார்கள். அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ரிஜானும் லா துல்ஹீஹிம் திஜாரா வலா பைஉன் அன் ذِكْرِல்லாஹ் வயகாமிஸ் ஸலா வஈதாஇஸ் ஸகா. அந்த மனிதர்கள் அல்லாஹ்வை யாபகம் செய்வதை, அல்லாஹ்வை தொழுவதை, அல்லாஹ்வுக்காக ஜகாத் கொடுப்பதை, அவர்களுடைய குடுக்கல் வாங்கலோ அவர்களுடைய வியாபாரமோ திருப்பி விடாதே தடுக்காது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். உண்மையான இறையல்லத்தின் மீது நேசம் உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய மத்தியை நேசிக்க கூடியவர்கள், அல்லாஹ்வை யாபகம் செய்யக்கூடிய நல்ல மக்களுடைய இபாதத், அவர்களுடைய குடுக்கல் வாங்கல் வியாபாரம் ஒருபோதும் தடுக்காது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, ஆச்சரியமான விடயம் என்னென்று சொன்னா, அல்லாஹ் எல்லாரையும் மன்னிக்கணும். இன்று நான் ஒரு திருமண வீட்டுக்கு போவதாக இருந்தா, அல்லது பாடசாலைக்கு போவதாக இருந்தா, முக்கியமான ஒரு வைபவங்களுக்கு போவதாக இருந்தா, அல்லது அன்பான சகோதரர்களே வியாபார ஸ்தலங்களுக்கு காரியாலயங்களுக்கு போவதாக இருந்தா, சுப்ஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ், மக்கள் எங்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக அழகான முறையில ஆடைகளை அணிந்து நறுமணங்களை பூசிக்கொண்டு போகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வருகின்ற பொழுதே, அல்லாஹ்வுடைய இறையல்லத்துக்கு வருகின்ற பொழுதே பழைய ஆடை பூத்த ஆடை, அதாவது அன்பான சகோதரர்களே இருக்கின்ற ஆடையிலே சிலர்கள் வேலை செய்ததோட அவங்களோட வேர்வையோட அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வருகிறாங்க. ஆனால் அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கிறான் என்ற, யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே நீங்கள் மஸ்ஜிதுக்கு வருகின்ற பொழுதே, மஸ்ஜிதுக்கு நுழைகின்ற பொழுது அழகாக பார்ப்பதற்கு அழகான தோற்றத்தோட தூய்மையாக என்னுடைய மஸ்ஜிதுக்குள் நுழையுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளையிட்டிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, நாளை கியாமத்துடைய நாளையில சூரியன் தலைக்கு மேலால் 9 கோடி 30 லட்சத்துக்கு மேலால் இருக்கின்ற சூரியன் ஒரு நாள் மஷ்ஹர் மைதானத்தின் மனிதனுடைய தலைக்கு மேலால் 1 மைல் தூரத்தில் இருக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் மனிதன் சூடு தாங்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் அவனுடைய அரிசியுடைய நிழலை 13 கூட்டத்தினருக்கு கொடுப்பான், 13 நபர்களுக்கு கொடுப்பான். அதில் ஒரு கூட்டத்தினர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய இதயத்தை, தன்னுடைய உள்ளத்தை, தன்னை யார் மஸ்ஜிதோட லைக்க வைக்கிறாரோ, மஸ்ஜிதோட தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் அரிசியுடைய நிழலை கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வருகின்ற பொழுது நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், வெள்ளை பூடு வெங்காயம் போன்ற பொருட்களை நீங்கள் சாப்பிட்டு விட்டு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம். அந்த வாசத்தோட நீங்க பள்ளிக்குள்ள வந்தா பள்ளிக்குள்ள இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு நோவினை ஏற்படுகிறது. ஆச்சரியமாக இருக்குது, வெள்ளப்பூடு வெங்காயம் திண்டே பள்ளிக்குள்ள வர முடியாது என்று சொன்னா கோலிப்பையும் பீடியையும் சிகரெட்டையும் குடிச்சிட்டு பள்ளிக்குள்ள வரையணுமா? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளிக்குள்ள நீங்கள் வியாபாரங்களை பத்தி பேச வேண்டாம், பள்ளிக்குள்ள குடுக்கல் வாங்கல் வியாபாரத்தை பத்தி பேச வேண்டாம். முதலாவது நாங்கள் மஸ்ஜித் என்றா என்னென்று நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி அவங்க சொன்னாங்க, பள்ளியுடைய ஹுர்மத், பள்ளியுடைய சட்டத்தில் ஒன்று தான், பள்ளி வாசலுக்குள்ள குடுக்கல் வாங்கல் வியாபாரத்தை பத்தி பேச வேண்டாம். இரு மனிதன் பள்ளிக்குள்ள உட்கார்ந்து குடுக்கல் வாங்கல் வியாபாரத்தை பத்தி பேசுவதை நீங்க கண்டா அவர்களுக்கு முன்னால் நேரடியாக போய் சொல்லுங்கள், அல்லாஹ்வோட வியாபாரத்துல லாபத்தை தராமல் இருக்கட்டும் என்று சாப்பிடுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பள்ளிக்குள்ள வியாபாரத்தை பேசுவதை கேட்டால் அவர்களுக்கு முன்னால் போய் உங்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் லாபத்தை தராமல் இருக்கட்டும் என்று சாப்பிடுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஒருவருடைய பொருள் காணாமல் போயிருக்கிறது, இன்னைக்கு சில மசிதில பாருங்க, என்னாருடைய ஒச்ச காணல, என்னாருடைய போன காணல என்று பள்ளியில அறிவிப்பு செய்யறாங்க. சில மசிதிகள் அறிவிப்பு செய்யறாங்க, ஒருவர் பாதையில போறாரு, அவருடைய பர்ஸ் காணல, என்னாருடைய பர்ஸ் பாதையில காணாம போயிருக்கிறது, யாராவது கண்டா கொண்டு வந்து தாங்க என்று கேட்கிறாங்க. நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, பள்ளிக்குள்ள காணாமல் போன பொருளை அறிவிப்பு செய்தால் நீங்கள் அறிவிக்கக்கூடியவருக்கு முன்னால போய் சொல்லுங்க, அந்த பொருளை அல்லாஹ் தராமல் இருக்கட்டும் என்று சாப்பிடுங்கள் என்றார்கள். பள்ளிக்குள்ள வியாபாரம் பேச முடியாது, பள்ளிக்குள்ள காணாமல் போன பொருளை அறிவிப்பு செய்ய முடியாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்றுதான் நாம் நினைத்ததை போன்று இன்றைய பள்ளி வாசல்கள் பாருங்க, நினைச்சது போல நாங்க சத்தம் போடுறோம், நினைச்சது போல சிரிக்கிறோம், நினைச்சது போல கூச்சல் எடுக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல மஸ்ஜிதுக்குள்ள நபி அவங்க வந்தா ஒன்று குர்ஆன் கேட்கும், இல்ல ஜிக்ர் செய்யக்கூடிய சத்தம் கேட்கும். ஒரே ஒரு நாள் சஹாபாக்கள் பள்ளிக்குள்ள உட்கார்ந்து லேசாக சிரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பருக்கு மேலால் ஏறி சொன்னாங்க, நான் அறிந்ததை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னா நீங்க சிரிக்க மாட்டீங்க, அழுவீங்க என்று சொன்னதோடையே சஹாபாக்கள் தன்னுடைய கைகளை எடுத்து முகத்தை பூட்டிக் கொண்டு விம்மி விம்மி அழுததாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அது மாத்திரம் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 13 பாவங்களை சொன்னார்கள். அந்த 13 பாவங்கள் மனிதர்களிடத்தில் வந்துவிடும் என்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், பூமி அதிர்ச்சி ஏற்படுவதை நீங்கள் எதிர்பாருங்கள், பூமிக்குள்ள மக்கள் புதைந்து போவதை நீங்கள் எதிர்பாருங்கள், இன்னும் சொன்னார்கள் மனிதருடைய ரூபம் மாற்றப்படுவதை எதிர்பாருங்கள், இன்னும் வானத்தில் இருந்து கல்மனை பொழிவதை எதிர்பாருங்கள் என்று சொல்லிட்டு அந்த 13 பாவத்தில் ஒரு பாவம் என்ன தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதுகளில் மக்கள் கூச்சல் போடுவார்கள், சத்தமிட்டு பேசுவார்கள், சிரித்து கூச்சலிட்டு கேலி பேச்சுக்களை பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட பாவம் வெளியாகிவிடும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தண்டனைய அல்லாஹுடைய அதாவை எதிர்பாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஆச்சரியமான ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். கிதாபு ஸலா தொழுகையுடைய பாடத்தில் பள்ளியுடைய ஹுர்மத்தை பற்றி இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கதைத்திருக்கிறார்கள். ஒரு நாள் சாயிபு யசீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய மஸ்ஜித் நபவியில நின்று கொண்டிருக்கிறாங்க. சொல்லுறாங்க, யாரோ எனக்கு பின்னால சிறிய கல்லால அடித்ததை போன்றிருந்தது. திரும்பி பார்த்தேன், அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் எனக்கு கல்லால் அடித்தார்கள். நான் போய் கேட்டேன், அமீருல் முஃமினீன் எதற்காக எனக்கு கல்லால் அடித்தீங்க? சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுல நபியுடைய மஸ்ஜிதுல ரெண்டு சகோதரர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் கூட்டிவாங்க. இப்ப சாஹிபு யசீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இரு தோழர்களையும் உமருக்கு முன்னால கொண்டு வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவரையும் பார்த்து கேட்கிறாங்க, மின் ஐன அன்துமா, நீங்க இருவரும் எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? ரெண்டு சகோதரர்களும் சொன்னாங்க, காலா மின் அஹ்லி தாயிஃப், நாங்க தாயிஃப்ல இருந்து வந்திருக்கிறோம். உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லவ் குன்துமா மின் அஹ்லி பலத், இந்த ஊராக நீங்கள் இருவரும் இருந்திருந்தால் உங்கள் இருவரையும் நான் தண்டித்திருப்பேன் என்று சொன்னாங்க. இந்த ஊராக மதீனா வாசியாக மாத்திரம் நீங்கள் இருந்திருந்தால் உங்கள் இருவரையும் நான் தண்டித்திருப்பேன். எதற்காக தெரியுமா? அல்லாஹுடைய ரசூலுடைய மஸ்ஜிதுல நீங்கள் இருவரும் சத்தத்தை உயர்த்தி பேசியதற்காக இரண்டு பேரையும் நான் தண்டித்திருப்பேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். பள்ளிக்குள்ள சத்தம் போட்டு பேச முடியுமா? நிச்சயமாக அன்பான சகோதரர்களே, தேவையில்லாத பேச்சுகள் அன்பான சகோதரர்களே பள்ளிக்குள்ள பேச முடியாது என்பதை இந்த இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அதே போல அன்பான சகோதரர்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், மக்கள் மஸ்ஜிதோட இணைப்புள்ளவர்களாக மஸ்ஜிதை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆதரிக்கிறாரோ நேசிக்கிறாரோ காதலிக்கிறார்களோ அவர்களே அல்லாஹ் நேசிக்கிறான், அவர்களே அல்லாஹ் விரும்புகிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் வீட்டில் தொழுவதை விட பள்ளிக்கு போய் இமாம் ஜமாத்தோட ஒரு பரவான தொழுகையை தொழுவதன் மூலமாக 27 மடங்கு நன்மைகள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனா இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது, நபி அவர்கள் சொன்னார்கள், இமாம் ஜமாத்தில் கலந்து கொள்வதற்காக பள்ளிக்குள்ள நீங்க ஓடி வர வேண்டாம், பள்ளிக்குள்ள இமாம் ஜமாத்தை அடைந்து கொள்வதற்காக முது செய்து விட்டு வீட்டில் இருந்து நீங்க அவசர அவசரமாக ஓடி வர வேண்டாம், அமைதியாக அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு வாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுடைய கண்ணியத்தை சஹாபாக்களுக்கு உணர்த்தினார்கள். அன்பான சகோதரர்களே, இன்னும் சொல்ல போனால் மஸ்ஜிதை கட்டக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை, மஸ்ஜிதுக்கு நடந்து போவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை, மஸ்ஜிதுக்கு இருளில் இரவு நேரத்தில் போகின்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை, மஸ்ஜிதை துப்புரவு செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை, அதே போல மஸ்ஜிதுக்கு காலையிலும் மாலையிலும் வருவதற்கு கிடைக்கக்கூடிய நன்மை, மஸ்ஜிதுக்குள்ள எப்படி நுழைய வேண்டும், மஸ்ஜிதிலிருந்து எப்படி வெளியேற வேண்டும், மஸ்ஜிதுக்குள்ள எப்படி உட்கார வேண்டும் என்ற அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதன் அதிகமாக மஸ்ஜிதுக்கு போய் வருவதை கண்டா அவர் ஈமான் உள்ளவர், அவர் ஒரு முஃமின் என்பதாக நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குறித்த குறிப்பாக சொல்ல போனால், சுருக்கமாக சொல்ல போனால், மஸ்ஜித் என்பது இறை இல்லம் என்பது நபி அவர்கள் சொன்னார்கள், அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகீ, ஒவ்வொரு இறையச்சம் உள்ள அல்லாவை அஞ்சக்கூடிய அல்லாஹுவை பயப்படக்கூடிய ஒவ்வொரு முஃமினான முஸ்லிமான மனிதனுடைய வீடு என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். மத்திதண்டா சுருக்கமாக சொல்ல போனால் இறையச்சம் உள்ளவர்களுடைய வீடு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இறை இல்லம், இந்த மஸ்ஜித் அன்றைய காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல, அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் குலபாவுர் ராஷிதீன்களுடைய காலத்துல, தாபிஊங்களுடைய காலத்துல, தபா தாபிஊங்களுடைய காலத்துல வெறுமனே இறை இல்லங்கள், மஸ்ஜிதுகள் சொல்லக்கூடிய இடமாக, ஜிக்ர் செய்யக்கூடிய இடமாக, குர்ஆன் ஓதக்கூடிய இடமாக மாத்திரம் மஸ்ஜிதுகள் இருக்கல்ல. நபியுடைய காலத்திலையும், நபியுடைய காலத்துக்கு, நபியுடைய காலத்துக்கு பின்னாலேயும் குலபாவுர் ராஷிதீன், தாபிஊங்கள், தபா தாபிஊங்களுடைய கால வெறுமனே மஸ்ஜிதுகள் குர்ஆன் ஓதக்கூடிய இடமாக, சொல்லக்கூடிய இடமாக, ஜிக்ர் செய்யக்கூடிய இடமாக இருக்கல்ல. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாக்கு வாராக வந்ததோடே முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, மஸ்ஜிதுல் குபா இறையச்சம் இல்லை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு மஸ்ஜிதை, மஸ்ஜித் குபா என்று சொல்லக்கூடிய அந்த இறையல்லத்தை நபி அவர்கள் அமைத்தார்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவி என்ன செய்தாங்க, மதீனாவில் மஸ்ஜித் நபவி என்ற பள்ளி வாயில் இரண்டாவதாக அமைத்தாங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலிருந்து மதீனாக்கு வந்ததற்கு பின்னால் சாப்பிடுவதற்கு எதையும் எதிர்பார்க்கல, குடிப்பதற்கு எதையும் எதிர்பார்க்கல, வியாபாரம் செய்வதற்கு எதையும் எதிர்பார்க்கல, முதலாவது நபி அவர்கள் செய்தது ஒரு மஸ்ஜிதை அமைத்தார்கள். ஏன் மஸ்ஜி அமைத்தார்கள் என்று சொன்னா, அலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க, அன்பான சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய உம்மத்தை, ஒரு இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்கக்கூடிய, ஒரு இஸ்லாமிய உம்மத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு இடம் தான் அல்லாஹுடைய மஸ்ஜித். ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய இடம் தான் அல்லாஹுடைய மஸ்ஜித் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். அதே போல் அன்பான சகோதரர்களே, நபியுடைய காலம், நபியுடைய காலத்துக்கு பின்னால் உள்ள காலங்களை ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, மஸ்ஜிதுகள் கல்வி கூடங்களாக இருந்திருக்கிறது, மஸ்ஜிதுகள் மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்வி கூடங்களாக இருந்திருக்கிறது. இன்னைக்கு நீங்க மக்காக்கு மதீனாக்கு போனா கூட அந்த மஸ்ஜிதுகள்ல நூற்று கணக்கான வகுப்புகள் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கலாம். என்ன காரணம், மஸ்ஜிதுகள் அன்றைய காலத்துல, சஹாபா கூடிய காலத்துல, அதற்கு பின்னால் உள்ள காலத்துல, அதாவது மாணவர்கள், அதாவது ஆண்கள் பெண்கள் படிக்கக்கூடிய கல்வி கூடங்களாக இருந்திருக்கிறது. இப்போ அப்பா சொல்லி அல்லாஹுவன் பெரிய முஃபஸ்ஸிரின் நாங்கள் சொல்கிறோம், அல்வலி அல்லாஹுவன் அவர்கள் பெரிய முஹத்தித்தீன் என்று சொல்றோம், ஆயிஷா ரலி அல்லாஹுவன் அவர்கள் அதாவது அதிகமாக ஹதீஸ்களை ரிவாயத் செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறோம். என்ன காரணம், ஹஜ்ரத் அப்பாஸ், ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் ஆயிஷா இன்னும் பெரும் பெரும் சஹாபாக்கள் மார்க்க அறிவை, மார்க்க இல்மை படித்தது பாடசாலைக்கு போய் அல்ல. நான் பாடசாலைக்கு போக கூடாதுன்னு சொல்ல அது பின்னால வார, அன்பான சகோதரர்கள், அடிப்படை அறிவை, அடிப்படை இல்மை படித்தது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் இருந்து. அதாவது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் முஹத்தா மாலிக்கை ஹதீஸ் கிரந்தத்தை நடாத்தியது மஸ்ஜித் நபவியில் இருந்து. அன்பான சகோதரர்களே, உலகத்தில பெரும் பெரும் ஜாமியாக்கள், இஸ்லாமிய பல்கலைக்கழகங்கள் எடுத்து பாருங்க, மிஸ்ரில் இருக்கக்கூடிய அம்ரிபுன் ஆஸ் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம், அதே போன்று பேர் போன மக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் தான் ஜாமியா அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி. இந்த பல்கலைக்கழகம் கூட அன்பான சகோதரர்களே, வெறுமனே ஜாமியாக்கள் அல்ல, பள்ளிகள் தான் ஜாமியாக்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் மஸ்ஜித் அம்ரிபுன் ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஜாமியா ஒரு இறை இல்லம், அதே போல ஜாமியா அஸ்ஹர் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை இல்லம், திமஷ்கில் இருக்கக்கூடிய ஜாமியா அல் மஸ்ஜித் உமவி என்று சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி, அது ஒரு மஸ்ஜித். அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் இஸ்லாமிய பல்கலைக்கழகங்கள், பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பெரும் பெரும் பல்கலைக்கழகங்கள், ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள்ல ஒரு ஜாமியாக்கின் ஒரு பகுதியை ஒதுக்கியிருக்கிறார்கள், பாட திட்டத்துக்கென்று ஒரு பகுதியை ஒதுக்கியிருக்கிறார்கள், தஃப்ஸீர் பாடம், அதே போல ஹதீஸுடைய பாடம், ஃபிக்ஹுடைய பாடம், அதாவது மார்க்க சம்பந்தப்பட்ட அனைத்து பாடங்களும் மஸ்ஜிதுகள்ல மாணவர்களுக்கு போதிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் சொல்ல போனால் அன்பான சகோதரர்களே, பொதுவாக மஸ்ஜித் நடைபெறக்கூடிய அந்த வகுப்புகளில் மார்க்க சம்பந்தப்பட்ட பாடங்கள் மட்டும் இல்லாமல் உலக கல்வி, மொழி, அதே போல இலக்கணம், இலக்கியம், கவிதை, வானவியல், கணிதம், விஞ்ஞானம் போன பாடங்கள் கூட அன்பான சகோதரர்களே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் இருந்து முன்னைய காலத்தை எடுத்து பாருங்க. ஓ, இந்த கணக்கு, அதாவது கணிதத்தை கண்டுபிடித்தவர் யாரே? அதே போல அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு அதாவது விஞ்ஞான துறையில், அறிவியல் துறையில் மிக முக்கியமான அதிர்ச்சி அதாவது அதிசயமான விஷயங்களை கண்டுபிடித்தவர்கள் யார் என்று பார்த்தா இஸ்லாமியர்கள் தான். எங்கிருந்து படித்தார்கள்? அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் இருந்து தான் படித்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்துல நபியுடைய காலத்துக்கு பின்னால மஸ்ஜித் என்று சொன்னால் ஜகாத், கூட்டு ஜகாத்தை சேகரிக்கக்கூடிய இடமாக, ஜகாத்துல் ஃபித்ரை சேகரிக்கக்கூடிய இடமாக, சேகரித்த அந்த ஜகாத்துடைய பணத்தை, ஜகாத்துடைய பொருட்களை ஏழை எளியோருக்கு பங்கிடக்கூடிய ஒரு இடமாகவும், அதே போன்று அன்பான சகோதரர்களே அரசியல்வாதிகளை தெரிவு செய்யக்கூடிய தலைமைத்துவ பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும், அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கக்கூடிய ஒரு கோட்டாகவும், அதே போல அன்பான சகோதரர்களே யுத்த பயிற்சிகளை கொடுக்கப்படக்கூடிய இடமாகவும் மத்தியில் இருந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அன்பான சகோதரர்களே, அனாதைகள் அதாவது அகதிகள், அனாதைகள் அதாவது சாப்பிட முடியாமல் கஷ்டத்தில் இருக்கின்றவர்கள் ஒரு தங்கக்கூடிய இடமாகவும் நபியுடைய காலத்தில் மத்தியில் இருந்திருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அதே போல அல்லாஹ்வுடைய தீனுக்காக கஷ்டப்பட்டு யுத்தம் செய்து காயப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு வைத்திய சாலையாகவும் அன்றைய காலத்தில் மத்தியில் இருந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொல்ல போனால் சமூகத்தில் சகல துறைகளுக்கும் பள்ளிவாசல் பயன்படுத்த வேண்டும் என்பதை நபியர்கள் உணர்த்தினார்கள். சமூகத்தில் வெறுமனை தொழுகைக்காக, ஜிக்ருக்காக, குர்ஆனுக்காக, இபாதத்துக்காக வேண்டி மாத்திரம் பள்ளிவாசல் நபியவங்க பயன்படுத்தல, சமூகத்தில் அனைத்து துறைகளுக்கும் பள்ளிவாசல் பயன்படுத்த வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். ஆனால் அன்பான சகோதரர்களே, இன்று எங்களோட நாட்டில் 2000 மேற்பட்ட மஸ்ஜிதுகள் இருக்குது. ஆனா இந்த மஸ்ஜிதுகளுடைய நிலைமையை பார்த்தா சுப்ஹானல்லாஹ், என்று சொல்வதற்காக வேண்டி மாத்திரம், ஜிக்ர் செய்வதற்காக வேண்டி மாத்திரம், நிக்காஹுடைய வைபவங்களை வைப்பதற்காக மாத்திரம், ஜனாதாவுடைய காரியங்களை நடப்பதற்காக மாத்திரம், ரமலானுடைய காலத்தில் பயான் நிகழ்ச்சிகள் செய்வதற்காக மாத்திரம் தான் பள்ளிவாசல்கள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, மஸ்ஜிதுகள் வீழ்ச்சி அடைந்து போவதற்கு அடிப்படை காரணம் என்ன? மஸ்ஜிதுகள், மஸ்ஜித சூழ உள்ள ஊர் மக்கள், ஊர்வாசிகள், படிக்கக்கூடிய மாணவர்கள் வீழ்ச்சி அடைந்து போவதற்கு காரணம் என்ன? அன்பான சகோதரர்களே, மஸ்ஜித் வீழ்ச்சி அடைந்து போவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அடிப்படை காரணம், உண்மையான யதார்த்தம் என்னென்று சொன்னா, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, இஸ்லாமிய சமூகம் எழுச்சி பெற வேண்டும் என்று தூர நோக்கத்தோடு சிந்திக்கக்கூடிய சமூக பற்று, சமூக அக்கறை, சமூக கவலை, சமூக சேவை, சமூக சிந்தனை உள்ள குர்ஆன் ஹதீஸுக்கு உடைய ஷரத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்ட நிர்வாகிகள் பள்ளிவாசல்களை பரிபாலனம் செய்யாததுதான் அடிப்படை காரணம். ஊர் வாசிகள், மஹல்லா வாசிகள், இன்றைக்கு இறையல்லங்கள் வீழ்ச்சி அடைந்து போவதற்கு அடிப்படை காரணம் என்ன? தகுதி உள்ளவர்கள் மஸ்ஜிதை பரிபாலனம் செய்யாததுதான் காரணம் என்பதை கசப்பாக இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாம் அழகான முறையில் ஒவ்வொரு செயலையும் எப்படி செய்ய வேண்டும் என்று அழகாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. உதாரணமாக ஒரு நாட்டு தலைவன் ஒரு நாட்டை எப்படி நிர்வகிக்க வேண்டும், ஒரு ஆசிரியர் மாணவர்களை எப்படி நிர்வகிக்க வேண்டும், ஒரு அதிபர் பாடசாலையை எப்படி நிர்வகிக்க வேண்டும், அதே போல கணவன் தன்னுடைய மனைவியை எப்படி கண்காணிக்க வேண்டும், நிர்வகிக்க வேண்டும், ஒரு மனைவி தன்னுடைய பிள்ளைகளை வீட்டை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொல்லி தந்திருக்கிறார்கள். நபிவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள், ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்பை பற்றி, உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற பதவியை பற்றி அல்லாஹ் நிச்சயமாக நாளை மறுமையில் விசாரிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, நாம் ஒரு பாடசாலைக்கு அல்லது எங்களுடைய வியாபார ஸ்தலங்களுக்கு காரியாலயங்களுக்கு அன்பான சகோதரர்களே ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்கின்ற பொழுது சில தகமைகளை எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய வீட்டுக்கு வேலைக்காரன தெரிவு செய்யறதாக இருந்தாலும் ஒரு திறமையுள்ள ஒரு நம்பிக்கையான ஒரு வேலைக்காரனை தான் நாங்கள் தெரிவு செய்கிறோம். எங்களுடைய கடைக்கு ஒரு ஊழியரை ஒரு வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப் தெரிவு செய்யறதாக இருந்தாலும் அன்பான சகோதரர்களே சில தகமைகளை எதிர்பார்க்கிறோம். ஒரு கடைக்கு ஒருவர் எடுக்கிறதாக இருந்தால் அவர் என்ன செய்திருக்கணும், அவர் என்னென்ன படிப்புகளை படித்திருக்கணும், என்னென்ன தகமைகள் இருக்கணும் என்று சொல்லி பெரிய ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கிறோம். ஆனால் அன்பான சகோதரர்களே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கும் சில தகமைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்பான சகோதரர்களே அல்லாஹ்வே கட்டளையிட்டிருக்கிறான். நினைச்சவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை பரிபாலனம் செய்ய முடியாது. சண்டை எடுத்தவர் எல்லாம் வேட்டைக்காரன் என்று சொல்வதை போல எடுத்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வகிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வகிப்பது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை இறையல்லங்களை பரிபாலனம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வே சில நிபந்தனைகளை சொல்லியிருக்கிறார். யாரிடத்துல 5 நிபந்தனைகள் இருக்குமோ அவர்கள் தாராளமாக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யலாம். குர்ஆன் சொல்கிறது இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கணும், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கணும். இரண்டாவது ஷர்த்து மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளணும். எதற்காக? நான் மஸ்ஜிதுடைய பொறுப்பை சரியாக செய்யவில்லை என்றால் அந்த மறுமையில் நான் தண்டிக்கப்படுவேன், மறுமை ஒன்று இருக்கிறது, அந்த மறுமையில் நான் கேவலப்படுத்தப்படுவேன் என்ற அந்த ஈமானிய உணர்வு அவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். மூன்றாவது தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கணும். அன்பான சகோதரர் இலங்கை நாட்டில் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளை பார்ப்பதாக இருந்தா, அதாவது அன்பான சகோதரர் குறைகளை பேச வரல, திருத்தப்பட வேண்டிய சில விஷயங்கள், திருத்தப்பட வேண்டிய சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் வெறுமனே மாதாந்திற்கு நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கும் எல்லா மஸ்ஜிதுகளும் அல்ல, சில மஸ்ஜிதுகள் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளை தேடுவதாக இருந்தால் அன்பான சகோதரர்களே கடலில் வலையை போட்டு மீனை பிடிப்பதை போல நிர்வாகிகளை தேட வேண்டும். ஒரு நாளைக்கு பள்ளி இமாந்த கையில மைக்கு கொடுத்து சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம், யாரு சுபகூடிய தொழுகைக்கு வரலையோ அவருடைய வியாபாரம் முசீபத்து, அவரு சைத்தானுடைய குடிய சுமந்து போறாரு. யாரு வீட்டுல தொழுகிறாங்களோ அவருடைய வீட்டை நபியவங்க எரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க, எரிக்க ஆசைப்பட்டிருக்கிறாங்க. இந்த அதிர்ச்சலை சொல்லி ஒரு பயான செய்ய சொல்லுங்க பார்க்கலாம், செய்ய முடியாது. ஏன்? நிர்வாகம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. சில பள்ளிகள் அதற்கு அனுமதி இல்லை. என்ன காரணம்? இந்த முதலாவது அன்பான சகோதரர்களே அந்த லிஸ்ட் எடுக்கக்கூடியவங்க அவங்க. இன்னும் சொல்ல போனா வலம் யக்ஷ இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர அந்த நிர்வாகிகள் ஊர்ல எவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ளவர் பதவி உள்ளவராக இருந்தாலும் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் அந்த நிர்வாகிகள் பயப்பட மாட்டாங்க. இந்த 5 தகமையும் யாரிடத்தில் இருக்குமோ அவர் தாராளமாக அவர் ஆட்டோட்டக்கூடியவராக இருக்கலாம், கூலி தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம், பெரும் பெரும் உத்தியோகத்தராக இருக்கலாம், தாராளமாக அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நிர்வகிக்கலாம், சந்தேகமே கிடையாது. ஆனால் இன்றைய கால நிலையில இன்று நமது நாட்டில் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரு? 100%, 80% அன்பான சகோதரர்கள் இந்த தகமைக்கு உட்பட்டவர்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. 70% பள்ளி வாசல்கள் இப்படிப்பட்ட நிர்வாகிகள் பள்ளியை நிர்வகிக்கிறார்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. இந்த யார் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நிர்வகிக்கிறாங்க? யாரிடத்துல பணம் அந்த அதிகாரம் பொலிட்டிக்கல் பவர் பொலிட் பவர் இருக்கிறோ இவர்கள் தான் இந்த மஸ்ஜித் நிர்வகிக்கிறாங்க. கேட்டா ஒரு பிரச்சனை வந்தா அவருக்கு அரசியல் பலம் இருக்குது, ஒரு பள்ளிக்கு பிரச்சனை வந்தா அவருக்கு 1000 போலீஸ் தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி என்று சொன்னால இந்த நிபந்தனைகளும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருப்பான். பொலிட் பவர் பொலிட்டிக்கல் பவர் பணம் அதிகாரம் ஆட்சியில் இருப்பவர்கள் தான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நிர்வகிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சட்டத்தை போட்டிருப்பான். அன்பான சகோதரர்களே முழு பவரும் இருக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய கையில. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல சஹாபாக்கள் மஸ்ஜிதுடைய அதாவது அல்லாஹ்வுடைய இறையல்லங்களை பரிபாலனம் செய்வது சிறியொரு அமல் அல்ல, அதை பரிபாலனம் செய்வதற்கு பெரும் பெரும் கூலிகள் கிடைக்கும், மிக முக்கியமான ஒரு அமல். அன்பான சகோதரர்களே அல்லாஹ்வு நல்லடியார்களே, இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மத்திய பரிபாலனம் செய்யக்கூடியவர்களை பார்த்தால் எல்லோரும் அல்ல, சிலர்களை நான் சொல்கிறேன். நமது நாட்டுடைய நிலைமை ஆலாத்தை சொல்கிறேன். அவரை பார்த்தா பள்ளியுடைய நிர்வாகி எதற்காக? ரப்பர் சீல் வெட்டுவதற்காக.
நான் இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகி, அவர் சீல் அடிச்சா இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகி. இன்றைக்கு ரப்பர் சீல் வெட்டுவதற்காக வேண்டித்தான் நிறைய நிர்வாகிகள் உருவாகி இருக்கிறாங்க. அவருடைய உண்மையான யதார்த்த உண்மையான நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? அவருடைய வியாபாரத்தை எடுத்தால் கேள்விக்குறி, அவருடைய குடுக்கல் வாங்கல் எடுத்தால் கேள்விக்குறி, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்தால் கேள்விக்குறி, அவருடைய சமூக வாழ்க்கை எடுத்தால் கேள்விக்குறி, அவருடைய அவருடைய அன்றாட செயற்பாடுகளை பார்த்தால் கேள்விக்குறி. கேட்டால் நான் பள்ளியுடைய நிர்வாகி, நான் மஸ்ஜிதுடைய நிர்வாகி. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் என்று சொல்றது எங்களோட மாமி வீடு ஊர் இல்ல, நாங்க நினைச்சது போல யூஸ் பண்ணக்கூடிய இடம் இல்ல. அல்லாஹ் சொல்கிறார், மஸ்ஜித் என்பது எனக்குரியது, இழைத்தவர்கள் எல்லாம் ஆள முடியாது. எங்களோட வாப்பா தான் இந்த மஸ்ஜித கட்டினார் என்பதற்காக பிள்ளைகள் ஆள முடியாது. எங்களோட வாப்பா தான் இந்த மஸ்ஜித் பொறுமை செய்தார் என்பதற்காக உரிமை கொண்டாட முடியாது. மஸ்ஜித் என்று சொல்வது அல்லாஹ்வுக்குரியது. அன்பான சகோதரர்களே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் தலைவர்களுக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? நன்மாராயம் சொன்னார்கள். யார் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித நேர்மையாக நீதமாக செயல்படுகிறார்களோ, அதாவது பரிபாலனம் செய்கிறார்களோ, நாளை கயாமத்துடைய நாளையில அவருக்கும் அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுப்பான். நாளை கயாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் மஸ்ஜிதுடைய தலைவர்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பான் நேர்மையாக நடந்தால். இரண்டாவது, நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் கேட்கக்கூடிய துஆ ஊர் மக்களுக்கு கேட்கக்கூடிய துவா, தன்னுடைய சமூகத்துக்கு கேட்கக்கூடிய துவா, தன்னுடைய மகன் ஆவாசிகளுக்கு கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் திரையில்லாமல் ஏற்றுக்கொள்வான். யாருடைய துவா? மஸ்ஜித் நிர்வாகிகளுடைய துவாவ. அதே போல நபி அவர்கள் சொன்னார்கள், சுவனவாதி மூன்று பேரை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று சொல்லிட்டு சொன்னார்கள். ஒரு நபர் யாரு தெரியுமா? நீதமாக நடக்கக்கூடிய நிர்வாகிகள் தலைவர்கள். அதாவது அன்பான சகோதரர்களே, நபி அவர்கள் இப்படி மஸ்ஜிதை பரிபாலனம் செய்யக்கூடிய, அதாவது நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தரஜாக்களை சொல்லியிருக்கிறார்கள். நான் நேற்று இரவு நபி அவர்கள் சுப்ஹானல்லாஹ் மஸ்ஜிதை பரிபாலனம் செய்யக்கூடிய தலைவர்கள் நிர்வாகிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்துகளை பற்றி நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சுமார் ஒரு அவர் மட்டும் ஹதீஸ்களை தேடி பார்த்து, ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தரஜாக்கள் சிறப்புகளை அதிகமாக சொன்னதை விட கிடைக்கக்கூடிய அகாப பத்தி தான் அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க. கிடைக்கக்கூடிய கேவலத்தை பத்தி தான் அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள். எடுத்து பார்த்து பள்ளிகளை நிர்வாகிக்கக்கூடிய நிர்வாகிகள் தலைவர்கள் அதே போல அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து சிறப்பை விட கிடைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வேதனை அகாமை கேவலத்தை பற்றி தான் நபி அவர்கள் அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது பதவிக்கு ஒருவர் ஆசைப்படுகிறார், நான் பள்ளிக்கு நிர்வாகியாக வர வேண்டும், இந்த பள்ளிக்கு தலைவராக வர வேண்டும் என்று ஆசை உள்ளவராக ஆசை உள்ளவர் என்று நாங்கள் தெரிந்து கொண்டால் ஊர் மக்கள் யாரும் அவருக்கு பதவியை கொடுக்க கூடாது, அவருடைய கையில பதவியை கொடுக்க கூடாது. நான் சொல்லல, நபியவங்க சொல்லுறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு சமுராவை பார்த்து, அப்துல் ரஹ்மான் இப்னு சமுரா லா தஸ்அலில் இமாரா, பதவியை ஆட்சியை கேட்டு வாங்கவானோ, நீங்க கேட்டு பள்ளிக்குள்ள நிர்வாகியாக வந்தா அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்காது. அந்த ஊருக்கு முசிபத்தான் இருக்கும், அந்த ஊருக்கு பிரச்சனை சிக்கல் தான் இருக்கும், அந்த ஊர் மக்களுக்கு மத்தியில் ஒப்புமை இருக்காது. ஏன்? இவர் பதவிக்கு கேட்டு வந்திருக்கிறார். ஆனா கேட்காம பதவிக்கு தகுதி உள்ள ஒருவருக்கு பதவி வந்தால் நபி அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரு சஹாபாக்கள் நபியிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கும் கொஞ்சம் ஆசையா இருக்குது, ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கணும், எங்களை என்னென்ன ஏரியாவுக்கு ஒரு பொறுப்பாளியாக போடுங்களே என்று நபியிடத்தில் கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுத்தத்துக்கு போக அனுமதி கேட்டால் அனுமதி கொடுப்பாங்க, சொல்வதற்கு அனுமதி கேட்டால் நபியவங்க அனுமதி கொடுப்பாங்க, அமலுடைய விஷயத்துல நபியவங்க அனுமதி கேட்டு அனுமதி கொடுப்பாங்க, ஆனா அல்லாஹ்வுடைய மத்திய நிர்வாகிக்கக்கூடிய ஒரு அமல் தான். ஆனா சஹாபாக்கள் கேட்ட நேரத்தில், பதவிகளை கேட்ட நேரத்தில் நபியவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, அல்லாஹ் மீது ஆணையாக, லா நுவல்லி அலா ஹாதல் அமலி அஹதன் ஸஅலஹு வலா அஹதன் அர்ஸலே, யாருக்கு பதவி ஆசை இருக்குமோ, பொறுப்பாளியாக ஆக வேண்டும் என்று ஆசை இருக்குமோ, இரண்டாவது யாரு பதவியை கேட்டு வாங்குவாங்களோ, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்களை நான் நிச்சயமாக பொறுப்பாளியாக ஆக்க மாட்டேன் என்று எச்சரிக்கை செய்தார்கள். இது ஆச்சரியம் என்ன தெரியுமா அன்பான சகோதரர்களே? இதெல்லாம் திருத்தப்பட வேண்டிய விஷயங்கள். இந்த கல்யாண வீட்டுக்கு போனா பெரியவங்க போட்டோ பிடிக்க மாட்டாங்க. ஏன்? பிடிச்ச மக்கள் ஏசுவாங்க. அறிவில்லையா போட்டோ பிடிக்கிறீங்க? சில தீனுடைய அதாவது தீனுடைய முறைப்படி திருமணங்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல. ஆனா ஒரு ஐடியா என்னன்னு சொன்னா, சிறிய பிள்ளைகளோட கையில போன கொடுப்பாங்க, போய் போட்டோ பிடிச்சிட்டு வாங்க சொல்லி. சிறிய பிள்ளைகள் போய் போட்டோ பிடிச்சா யாரும் ஏச மாட்டாங்க. அதே போல சிலவர்கள் பள்ளிக்குள்ள நிர்வாகத்துக்கு வர விருப்பம் இல்ல, வெளியால யாரும் வரல, வெளியில ஒரு கூட்டத்தை ரெடியாக்கி வாரது, நீங்க என்ன பேர சொல்லுங்க, நீங்க இணைய நிர்வாகியாக தலைவராக ஆக்கு என்று சொல்லி வெளியால பள்ளிக்கே வராதவர்களை ஒரு கூட்டத்தை தயாரிச்சு பள்ளிக்குள்ள கொண்டு வாரது. அன்பான சகோதரர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு பொறுப்பை கொடுக்க வேண்டாம். அதே போல நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லம் அவர்களுக்கு அபூதர் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நானே எவ்வளவு காலம் உங்களோட இருக்கிறேன், எனக்கும் ஒரு பொறுப்பை தரலாமே. அபூதர் பார்த்து சொன்னாங்க, அபூதர் வானம் பதவி எடுக்க வானம், பதவி என்று சொல்றது, பொறுப்பு என்று சொல்றது, இன்னஹா அமானா, அது ஒரு அமானிதம் என்று சொல்லிட்டு நபி அவங்க சொன்னாங்க, காரணமாக அமையும் என்று சொன்னார்கள். சரி, பள்ளி நிர்வாக பொறுப்பேறுவர் எடுத்துட்டாரே, தலைவராக வந்துட்டாரே, நிர்வாக அங்கத்தவராக உறுப்பினராக ஆகிட்டார் என்று சொன்னார். எடுத்த பொறுப்பை சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் நல்லாஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் மணிக்கோனும் நாளை கயாமத்துடைய நாளையில் அவருடைய முகத்தை பார்க்க மாட்டார். நாளையில அவருடைய முகத்தை அல்லாஹ் பார்க்காம அவருடைய முகத்தை அல்லாஹ் திருப்பி விடுவான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போல நபி அவர்கள் ஹவுலுல் கௌசர் நீர்த்தராகத்திலிருந்து அந்த பொறுப்புள்ளவர்களுக்கு, பொறுப்பை சரியாக செய்யாதவர்களுக்கு அந்த ஹவுலுல் கௌசர் நீர்த்தராகத்திலிருந்து நீரை புகட்ட மாட்டார்கள். நபியுடைய ஷஃபாஅத் அவர்களுக்கு கிடைக்காது. நபி அவர்கள் சொன்னார்கள், பொறுப்பை நீதமாக நேர்மையாக செய்யாதவர்கள் நாளைய கயாமத்துடைய நாளில், ஜா யௌமல் கியாமதி ஃபில் அஸ்வாதி வல் அஃலால், கையிலையும் களத்திலையும் விளங்கிட்டப்பட்டவர்களாக சங்கிலியால கட்டப்பட்டு மக்களுக்கு கொண்டு வரப்படுவார். கொண்டுவரப்படுவதும் அல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் பாதுகாக்கும் அந்த நிலைமையில் இருந்து ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா, அவனுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுவார், அவனுக்கு அல்லாஹ் சுவனத்தை அறமாக்கி விடுவார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நாட்டில் ஒரு அரசியல்வாதியை தெரிவு செய்யக்கூடிய நேரத்தில், நாட்டு ஜனாதிபதியை தெரிவு செய்யக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனை இருக்குத்தானே, அதே போலத்தான் பள்ளி நிர்வாகிகளை தெரிவு செய்யக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனை. நான் கேட்கிறேன், இலங்கையில குறிப்பாக கொழும்புல பள்ளிகள்ல நிர்வாக கூட்டம் நடக்கக்கூடிய நேரத்தில் பள்ளிக்கு வெளியால பெரிசால வந்திருக்கிறாங்க, என்ன காரணம் என்று பார்த்தா பள்ளிக்குள்ள நிர்வாக கூட்டம் நடக்குதாங்க, யாரும் கொலை செய்ய நடக்க போறது அல்லாஹ்வுடைய மக்களுக்கு யார் பரிபாலனை செய்ய போறார், அந்த கூட்டத்துக்கு வெளியால எஸ்டிஎஃப் ஆர்மி போலீசார் வந்து நிக்கிறாங்க. ஏன் அந்த அளவுக்கு பள்ளிக்குள்ள பிரச்சனை, சிக்கல், ஒரு கூட்டத்தை 13 நபர்கள் 10 நபர்களை தெரிவு செய்வதற்கு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வாகிக்க வேண்டும் என்பதற்காக அன்பான சகோதரர் பள்ளிக்குள்ள கூச்சலிட்டு சத்தம் போட்டு இன்றைக்கு பதவிகளை பெற்றுக் கொள்றாங்க. அதே போல அன்பான சகோதரர், சரி நாங்க யாரும் இனிப்போட பதவி எடுக்க மாட்டோம் என்று சொல்லி யாருக்கும் விலகவும் முடியாது. தகுதி உள்ளவர்கள் இருந்தால், தகுதி உள்ளவர்கள், நேர்மை உள்ளவர்கள், என்னால் இந்த பதவி செய்ய அழகாம செய்ய முடியும், எந்த திறமையை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னா யூசுப் அலைஹி ஸலாத்தை போல பதவிக்கு முன்னால வரணும். இந்த பதவியை என்னால் எடுத்து செய்ய முடியும், இந்த ஊரை, இந்த மஹல்லாவை, மஹல்லா வாலிபர்களை, மஹல்லா வாசிகளை, மஹல்லா சூழ இருக்கக்கூடிய மக்களை நல்ல ஒரு நிலைமைக்கு என்னால் கொண்டு வர முடியும் என்ற திறனை, தகுமையை எல்லாம் யாருக்கு தந்திருக்கிறானோ அப்படிப்பட்ட நிர்வாகிகள் கட்டாயமாக முன்னால வந்து அந்த பொறுப்புகளை எடுத்துக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக அன்பான சகோதரர்களை, ஒவ்வொரு நிர்வாக அந்த அங்கத்திலே ஒரு ஆளின், ஒரு உலமா தகுதியான இறைச்சம் உள்ள ஒரு ஆளின் கட்டாயமாக இருக்க வேண்டும். அன்பான சகோ, அன்றைய காலத்துல மஸ்ஜிதுகளை பெரும் பெரும் பதவிகளை நிர்வகித்தவர்கள் யார் என்று பார்த்தால் உலமாக்கள். இன்றைக்கு பள்ளிகள்ல அபிவிருத்தி அவனுடைய ரூஹானியத் இல்லாத காரணம் என்னென்றா, நான் தவறு சொல்லல, இன்றைக்கு நாம உலக படிப்பதிகமாக படித்திருக்கிறோம், ஆனா ஆகிராவுடைய படித்த நிபுவத்துடைய வகையுடைய எளிமை படித்த உலமாக்களை தள்ளி வச்சு நாங்க நிர்வாகம் செய்ய போனா அந்த நிர்வாகத்துல வரக்கத்திருக்காது. கட்டாயமாக ஒவ்வொரு நிர்வாகத்திலையும் ஒரு ஆலிம், தகுதி உள்ள ஒரு ஆலிம் கட்டாயமாக இருக்க வேண்டும். அதாவது சுருக்கமாக இரண்டு விஷயங்களை சொல்லி குத்பாவை முடிக்கிறேன். அதே போல அன்பான சகோதரர்கள், அல்லாஹ் சொன்னார்களே, பொறுப்பு என்றா என்ன, நிர்வாகிகளுடைய, சரி பதவிக்கு வந்த நிர்வாகிகளுடைய பொறுப்பு என்ன? எல்லா மஸ்ஜிதுகளிலும் எல்லா நிர்வாகிகளும், அதாவது சில மஸ்ஜிதுகள்ல குறிப்பாக சில நிர்வாகிகள் நினைச்சிருக்கிறாங்க, மஸ்ஜிதை பரிபாலிப்பது லேசான ஒரு வேலைப்பா. ஏன் மஸ்ஜிதுடைய பொறுப்பு என்ன? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னார்களே, அதாவது கரண்ட் பில் கட்டுவது, தண்ணீர் பில் கட்டுவது, பள்ளியில ஃபேன் லைட் வேலை செய்யல் என்றா, அதாவது வேலை செய்யாத ஃபேன் லைட்டை மாத்துறது, அதாவது வருஷத்துக்கு ஒருக்க பள்ளிக்கு பெயிண்ட் அடிக்கிறது, அதே போல அன்பான சகோதரர்களே, மாதாந்த வசூலை பண்ணி அந்த போட்ல போடுறது, ஜும்மாக்கு கிடைக்கக்கூடிய கலெக்ஷன் அதாவது பாக்கிங்ல கிடைக்கக்கூடிய கலெக்ஷனை அதை கலெக்ட் பண்ணி மாசத்துக்கு போட்ல போடுறது, இது அதே போல ரமலானுடைய காலத்துல பயான் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யறது, இதுதான் பொறுப்புன்னு நாங்க விளங்கி வச்சிருக்கிறோம். அன்பான சகோதரர்கள், இது பொறுப்பு தான், ஆனா உண்மையான பொறுப்பு எது தெரியுமா? ஒவ்வொரு மஸ்ஜித் நிர்வாகிகளும் அந்த 13 நபர்கள், 10 நபர்கள் என்றா, அந்த 10 நபர்களும் மஸ்ஜிதுக்கு உட்பட்ட இல்ல, இந்த உதாரணமாக இந்த மஸ்ஜித் என்று சொன்னா, இந்த மஸ்ஜிதுக்கு உட்பட்ட ஒவ்வொரு வீட்டிலையும் முஸ்லிமான ஆண்கள், அதாவது வாலிபம் அடைந்த, பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு வாலிபர்களின் சொல்வையாளியாக, இபாதத்துக்குரியவர்களாக, சுவனத்துக்குரியவர்களாக ஆண்களை பெண்களை மாற்றுவது தான் நிர்வாகிகளுடைய நோக்கம். நாங்க நினைச்சிருக்கிறோம் ஒவ்வொரு வீடு வீடா போய் தட்டி தொழுகைக்கு கூப்பிடுறது அது தப்லீக்காரர்கள் செய்யக்கூடிய வேலை, தப்லீக்வாதிகள் செய்யக்கூடிய வேலை, பயான் நிகழ்ச்சி நடத்துவதால் தௌஹீதாக்கள் செய்யக்கூடிய வேலை, ஜிக்ருடைய அல்காக்கள் உள்ளத்தை தஸ்கியாப்படுத்துவது அது தரீக்காக்களுடைய வேலை என்று நாங்க வேலைகளை பிரிச்சு கொடுத்து நாங்க பண்ணி உட்கார முடியாது. அந்த எல்லா பொறுப்பும் யாருக்கு சொன்னு தெரியுமா? தப்லீக் சகோதரர்கள் அவர்கள் அவர்களுடைய ஈமானை உறுதிப்படுத்த உழைப்பு செய்யறாங்க, தௌஹீத் சகோதரர்கள் அவர்களுடைய ஈமானை உறுதிப்படுத்த அந்த செயலை செய்யறாங்க, தரீக்கா சகோதரர்கள் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த அந்த இபாதத்துகளை செய்யறாங்க. நாங்க என்ன செய்யறோம்? பள்ளி லைட் பில்லையும் கரண்ட் பில்லையும் கட்டுறதா இல்ல ஒவ்வொரு வீடு வீடாக போய் தட்டி அந்த வீட்டாரை தொழுகைக்கு அழைக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த ஹதீஸை ஒவ்வொரு உள்ளத்துல பதிவு செய்துக்கோங்க. மா மின் அமீரின் யலி அம்ரல் முஸ்லிமீன தும்ம லா யதுகது லஹும் வயன்ஸஹு இல்லா லம் யதுகுல் மஅஹுமுல் ஜன்னா. ஒரு முஸ்லிம முஸ்லிம் சகோதரருடைய காரியங்களுக்கு ஒரு ஒரு கூட்டத்தினரை ஒருவரை தலைவராக நியமிக்கப்பட்டு அவர் முஸ்லிம்களுடைய நன்மையான காரியங்களில் முயற்சி செய்யவில்லை என்றா, ஒருவர் ஊர்ல ஜகாத் கொடுக்காம இருக்கிறாரு, ஹஜ் செய்யாம இருக்கிறாரு, அவர் மது குடிக்கிறாரு, ஜினா செய்யறாரு, பாவத்துல மூழ்கி இருக்கிறாரு, அவர் நோன்பு பிடிக்காம இருக்கிறாரு, இவரை திருத்துவது யாருடைய வேலை? பள்ளி நிர்வாகியுடைய வேலை. இவர் பொறுப்பை எடுத்துட்டு அந்த பொறுப்பை நன்மையான காரியங்கள்ல ஈடுபடுத்தக்கூடியவராக அந்த சகோதரர் மாற்றல் என்றா, நபி என்ன தெரியுமா சொன்னாங்க? நாளை மறுமேல சுவர்க்கத்துக்கு இவர் நிர்வாகிகள் முஸ்லிம்களோட நுழைய முடியாது, சுவனத்துக்கு முஸ்லிம்களோட நுழைய முடியாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போல அன்பான சகோதரர்களே, நிர்வாகிகளுடைய இன்னொரு முக்கியமான பொறுப்பு, வக்ஃபு சொத்துக்களை சரியாக பராமரிக்க வேண்டும். வக்ஃபு சொத்துக்களை பராமரித்து அதன் மூலமாக வருகின்ற வருமானத்தை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக, ஏழை எளியோருக்கு, மக்களுடைய காரியங்களுக்கு, அதாவது மக்களுடைய விடயங்களுக்கு, அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதே போல விதவைகளுக்கு மசிலின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை தாராளமாக பயன்படுத்தலாம். இது வக்ஃபு அட்டுடைய சட்டம், இது வக்ஃபு நாட்டு வக்ஃபு போர்டுடைய சட்டம். தாராளமாக செலவழிக்கலாம். ஒரு மகளால் ஒரு மாணவன் இருக்கிறார், படிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கிறாரு, வசதி இல்ல, அந்த மாணவனுக்கு வக்ஃபு சொத்தில் இருந்து தாராளமாக செலவழிக்கலாம். அன்பான சகோதரர்களே, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நோக்கம் மஸ்ஜித் நிர்வாகிகள் தலை சிறந்த ஒரு உம்மத்தை மஸ்ஜிதில் உருவாக்க வேண்டும், தலை சிறந்த ஒரு வாலிப சமூகத்தை உருவாக்க வேண்டும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு நபர்களுக்கு துவா செய்தார்கள், இரண்டு நபர்களுக்கு துவா செய்தார்கள், இன்னொரு நபருக்கு இன்னொரு கூட்டத்தினருக்கு பதுவா செய்தார்கள். யாரு? நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்மா மன் வலிய மின் அம்ரி உம்மத்தி ஷைஅன் ஃபஷக்க அலைஹிம் ஃபஷ்குக் அலை. யா அல்லாஹ், முஸ்லிம்களுடைய காரியங்களுக்கு ஒருவர் தலைவராக நிர்வாகமாக நியமிக்கப்பட்டு அவர் கடுமையாக கடுக்கடுப்பாக நடந்து கொண்டால் அவரோட நீயும் கடுக்கடுப்பாக நடந்து கொள்ளியா அல்லாஹ். அவர்கள் சாபமிட்டார்கள். ஒரு நிர்வாகி ஒரு ஊருக்கு தலைவராக ஒரு அங்கத்தவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார், ஊர் மக்களோட அவரை சிரிச்ச முகத்தோட மென்மையாக நடந்து கொள்ளல் என்று சொன்னா, நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களோடு அல்லாவும் கடுமையாக நடக்கட்டும். அதை விட ஆச்சரியம் என்னென்றா, மாஷா அல்லாஹ், இலங்கையில சில மஸ்ஜிதுகள் இருக்குது, அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்கணும், அவனுடைய நிக்காவ நபியுடைய சஃபாத்தை கொடுக்கணும், மஸ்ஜித் உடைய ஊழியர்கள் இமாம்கள் ஊர்வாசிகள் முஹஜ்ஜின்மார்களோட மென்மையாக சிரிச்ச முகத்தோட பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதே போல இன்னும் சில கூட்டத்தில் இருக்கிறாங்க எப்படிப்பட்டவங்க என்று சொன்னா, ரமலானுக்கு பின்னால வாட்ஸ்அப்ப பாத்திருப்பீங்க, ரமலானுக்கு பின்னால வைபர்ல பாத்திருப்பீங்க, பேப்பர்ல பாத்திருப்பீங்க, சோசியல் மீடியால பள்ளிக்கு இமாம் தேவை, நாங்க 22,000 சம்பளம் கொடுப்போம், பள்ளிக்கு மார்ஜின் தேவை 15,000 கொடுப்போம், பள்ளிக்கு ஊழியர் தேவை. எப்ப பார்த்தாலும் அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு கடைக்கு அதாவது ஸ்டாஃப் சேர்றது போல பள்ளிக்கு உலமாக்கல் தேவை என்ற மெசேஜ் தான் கூடுதலாக வருவது. நான் கேட்கிறேன், இலங்கையில ஒரு மஸ்ஜித் இருக்கும் இல்லை என்று சொல்லல, ஒரு மஸ்ஜித் எங்கட மஸ்ஜிதுல இந்த ஆளின் வஃபாத்தாக காட்டும் இருந்தாரு என்று சொல்லலுமா? ஒவ்வொரு மஸ்ஜித் எடுத்தாலும் அந்த மஸ்ஜிதுடைய ஹிஸ்டரி எழுத போனா ஆளுங்களுடைய லிஸ்ட் பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று வரும். 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷத்துல விலகி போறாங்க. என்ன காரணம்? பள்ளியுடைய மாற்றின் 2, 3, 4 வருஷத்துல விலகி போறாங்க. என்ன காரணம்? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு இன்னடியார்களே, ஒரு காலம் வரும் பள்ளிகளுக்கு இமாம்கள் உலமாக்களை தேடுவாங்க, மடையர்கள் தான் இந்த முசல்லால தொழுவிப்பாங்க. நபியுடைய ஹதீஸ், மடையர்கள் அறிவியலர்கள் தான் இந்த இமாமத்து பொறுப்புக்கு வருவாங்க, உலமாக்கள் வரமாட்டாங்க. என்ன காரணம்? அன்பான சகோதரர்களே, அதாவது சில நிர்வாகங்களுக்கு எங்களோட பொறுப்பு என்னன்னு தெரியாம இன்னைக்கு இலங்கையில மாஷா அல்லாஹ், நான் இதற்கு முன்னாடி பத்தி பேசியிருக்கிறேன், எல்லா மஸ்ஜிதுகளையும் சிசிடிவி போட்டு இருக்கிறாங்க. வானம் என்று நான் சொல்லவே இல்லை, தாராளமாக போடுங்க. ஆனா அந்த சிசிடிவியுடைய மானிட்டர், அதாவது சிசிடிவியுடைய அதாவது அந்த கேமரா, அதை பார்க்கக்கூடிய அந்த டெஸ்க்டாப், அதாவது பார்க்கக்கூடிய அந்த டிவி எங்க இருக்குன்னு சொன்னா பள்ளியில இல்ல, சில நிர்வாகிகளுடைய வீட்டுல இருக்குது. ஒருவர் இடத்துல தெரிஞ்ச ஹஸ்ரத், நான் சைனல இருந்து பார்த்தேன், பள்ளி மார்ஜின் பாம்பு சொல்லிட்டு அப்படியே சப்ல தூங்குறாரு. பெருமையாக சொல்றாரு, சைனல இருந்து கூட பார்த்திருக்கிறாரு. இலங்கையில பார்த்து மட்டுமல்ல, சைனாக்கு போய் சைனல இருந்து போன்ல பார்த்திருக்கிறாரு. சிலர்களுக்கு தெரியா, நான் சொல்லல கண்காணிக்க கூடாது, பள்ளி மார்ஜினை கண்காணிக்கணும், பள்ளி இமாம கண்காணிக்கணும், பள்ளி ஊழியர்களை கண்காணிக்கணும், முறையாக கண்காணிக்கணும், கேவலமான முறை நடக்க கூடாது. அது மாத்திரமல்ல, சில மஸ்ஜித் நிர்வாகிகள் எப்படி எதிர்பார்க்கிறாங்க, நாங்க பள்ளிக்குள்ள வந்தா எங்களோட இமாம், எங்களோட முஅத்தீன், எங்களோட பள்ளி ஊழியர் என்ன பார்த்து நடுங்கணும். நடுங்கிறதுக்கு அவர் கரண்ட் இல்லையே, ஏன் எதிர்பார்க்கலாம் தெரியுமா? வீட்டுல மனைவியும் பிள்ளையும் அவரை பார்த்து நடுங்கல்ல, அதனால பள்ளிமா நடுங்கணும் என்று எதிர்பார்க்கிறாரு, பள்ளி மாதிரி நடுங்கணும் என்று எதிர்பார்க்கிறாரு, பள்ளி ஊழியர்கள் நடுங்கணும் என்று எதிர்பார்க்கிற. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு என்னடியார்கள், பள்ளி இமாம்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சம்பளம், அண்ணல் அப்துல் காலிக் ஹசரத் கூட அழகாங்க பேசியிருந்தாங்க, ஊழியர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஊதியம் எப்படி அமைய வேண்டும் என்ற தலைப்புல அப்துல் காலிக் மூலம் அழகாக பேசியிருந்தாங்க. இன்னைக்கு பள்ளிகள்ல 17, 18, 19 இன்னைக்கு சம்பளம் கொடுக்கிறாங்க. நாட்டில விலைவாசி உயர்வடைந்தால், உதாரணமாக நாட்டில் அரிசிக்கு விலை ஒழிச்சிட்டாங்க, சீனிக்கு விலை ஒழிச்சிட்டாங்க, இன்னைக்கு கடையில விலை செய்யப்படுச்சா ஹஜியா சம்பளத்தை கூட்டுங்களே, இன்னைக்கு சாமான விலை கூட, ஓ அப்பா சாமானத்துக்கு விலை கூட்டுறாங்க. இன்னைக்கு எங்கட பிரைஸ் கண்ட்ரோல் என்ன செய்யறோம், விலை உயர்த்த உயர்த்த எங்கட பொருளுக்கும் நாங்க விலை உயர்த்துறோம். அதனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, பள்ளி இமாம்கள் பொருள் வாங்க போனா அவங்களுக்கு விலை உயர்த்தப்படுறது இல்லை போல. அவங்க சேரப்போக்களை 5,000, 10,000 சம்பளம் என்றா 10 வருஷத்துக்கு பின்னாலும் அவங்க அதே சம்பளம் தான். அவருடைய வீட்டு கூலி, வீட்டு கரண்டில், அதே போல பிள்ளைகளுடைய செலவுக்கு. அதே ஆச்சரியம் என்னென்றா, அகில இலங்கை ஜன்னியத்துலமா இப்ப மக்தப் என்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய நிர்வாகிகளுடைய கண் எதுல குத்துதுண்டா, ஹசரத் 3 கிளாஸ் மக்தப் நடத்துறாரு, கணக்கு பாக்குறாரு, வீட்டு கரண்ட் பில், தண்ணி பில் கட்டல, ஹசரத்துல கணக்க பாக்குறாரு, 15,000 சம்பளம், பள்ளியிலும் 15,000 கொடுக்கணுமா? அண்மையில வல்லாகி இந்த ஏரியா தான் தவறா நினைக்கவானம், ஏட மஸ்ஜிதுக்கு வந்து கண்ணால கண்ணீர் வடிச்சாரு. ஒரு இந்த ஏரியாவுக்கு அப்பாற்பட்ட ஒரு மஸ்ஜிதுல, ஹசரத் எனக்கு மக்தபுல கிடைச்ச சம்பளம் 3 கிளாஸுக்கு சம்பளம் கிடைத்தது என்று சொல்லி என மஸ்ஜிதுடைய சம்பளத்தை குறைச்சிட்டாங்க. ஹசரத் மக்தப்ல ஒரு ஆளின் 3 கிளாஸ் நடத்துறார் என்றா 15,000 சம்பளம் கிடைக்கல என்று சொன்னா கல்வி நோக்கமாக இருக்கணும் நான் சொல்லல, அவர் 3 வகுப்பு நடத்தினார் என்றா ஒரு வகுப்புடைய கல்வி அவர் கட்டாயமாக அவருடைய நோய்க்காக வைக்கணும். மக்தப் கிளாஸ் லேசாக நடத்துறதல்ல, அவருடைய முழு எனர்ஜியை அவர் என்ன செய்யறாரு, வெளியாக்கித்தான் மக்தபுடைய வகுப்பு நடத்துறாரு. அன்பான சகோதரர்களை, பள்ளி ஊழியர்கள் முஹாஜின்கள், ஏனைய ஊழியர்கள் படக்கூடிய கஷ்டம் இருக்குது. பள்ளி முஹாஜின் பள்ளியை காப்பாற்ற கிளீன் பண்ணி, நாங்க எங்கட லைஃப்ல டாய்லெட் வீட்டு டாய்லெட் கழுவி இருக்க மாட்டோம், ஆனா பள்ளி முஹாஜின் நாங்க எவ்வளவு பேர் பள்ளிக்கு வந்திருக்கிறோம், நாங்க எல்லாரும் சிறுநீரை மலத்தை கழிச்சிட்டு வர்றோம், அந்த டாய்லெட்ட அவருடைய கையால கழுவுறாரு. நாங்க செய்வோமா, நாங்க காலில் போட்டு வர ஸ்லீப்பரை பள்ளி ஊழியர் வெளியால இருந்து அதை எடுத்து வைக்கிறாரு. நான் அன்பாக இரக்கமாக சொல்றது என்று சொன்னா, அன்பான சகோதரர்கள், உலமாக்களுடைய சம்பளங்கள் சரியான முறையில் நிர்ணயம் செய்யப்படணும். அவருக்கு அதாவது உதாரணமாக ஒரு ஆளுமை எடுத்தால் மாதத்துக்கு 4 நாள் லீவ் என்று சொன்னா, ஒரு வருடத்துக்கு அவருக்கு எத்தனை நாள் லீவ் அப்பா, 48 நாள் லீவ். ஒரு ஆளின் ஒரு பள்ளியில 20 வருஷம் இருந்தார் என்றா, 7 அதாவது 20 வருஷம் இருந்தா 900 நாள் தான் அவர் அதாவது வீட்டில் இருக்கிறாரு, மீதம் 7200 நாள் பள்ளியில தான் இருக்கிறாரு. 7200 நாள் பள்ளியில் இருக்கிறாரு. ஹஜ்ஜி பெருநாளும் கிடையாது, அதாவது நோம்பு பெருநாளும் கிடையாது, பள்ளிக்காக முழுமையாக அவருடைய நேரங்கள காலங்கள் ஒதுக்கிருக்கிறாரு. அதாவது ஊர் மக்கள் மாஷா அல்லாஹ் தாராளமாக கொடுக்கிறாங்க, பள்ளி இமாம் பள்ளி முஹத்தின் பள்ளி ஊழியர்களுக்கு சம்பளத்தை கொடுங்க என்று சொல்லி சிலர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் கண்ணஞ்சமாக ஆக்கிட்டான். கொடுப்பதற்கு மனசில்ல, எடுத்து கொடுப்பதற்கு விருப்பம் இல்ல. இறுதியாக அன்பான சகோதரர்களே, சண்டியில அதாவது சண்டிக்கு ஒரு குத்துபாக்கு போயிருந்தேன். ஹஸ்ரத் ரெடியாக இருக்கிறார் பேக்க ஜும்மாக்கு பின்னால போறதுக்கு. நான் கேட்டேன், என்னப்பா அன்பான சகோதரர்களே, ஹஸ்ரத் ஜினா செஞ்சதற்காக பள்ளியிலிருந்து வெளியே போனல்ல, ஹஸ்ரத் மது குடிச்சதற்காக வெளியில போனல்ல, ஹஸ்ரத் தவறான உறவுகள் வச்சதற்காக பள்ளிக்கு வெளியில போடல, வட்டி எடுத்ததற்காக பள்ளிக்கு வெளியில போடல, பள்ளி சொத்தை அதாவது வீணாக செலவழித்ததற்காக செலவிடுத்ததற்கு போடல, ஹஸ்ரத் சுபோகில இருந்து நுகர் வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கிறாரு. அந்த நேரத்துல அவருக்கு நானும் பெல்ட் யாவரம் செய்யறாரு, இவர் அந்த பெல்ட் எடுத்து பஜாருக்கு போடுறாரு. ஹலாலான யாவரத்தை செஞ்சதற்காக வந்து பள்ளி விட்டு வெளியில போறாரு. அண்ணன் எல்லாரும் பார்த்திருப்பீங்க, வாட்ஸ்அப்ல ஒரு ஆளுடைய போட்டோ போட்டு அவருக்கு கிட்னி வருத்தம், ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க என்று சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு. அந்த எஸ்எம்எஸ் பார்த்ததோட அந்த ஆளு ஒரு முக்கியமான ஊர்ல 30 வருஷம் இமாமாக இருந்திருக்கிறாரு. 30 வருஷம், ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல. உடனே சரியான ஆத்திரம், அந்த ஊருக்கு கோல் பண்ணினேன், அந்த ஊருக்கு கோல் பண்ணி முக்கியமானத்தோட பேசினேன். இப்படி நிலைமை, அவங்க என்ன சொல்லுமா சொன்னாங்க, சரியான சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஊர் நிர்வாகிகள் சிலர்கள் சொன்னாங்க, உதவி செய்ய தயார் என்று சொன்னோம். ஒரு வார்த்தை எங்களுக்கு கேட்கிறேன், உங்களுக்கே தேவையில்லாத வேலை என்று சொல்லிட்டு சொன்னார். நாய் மாறி எத்தனை முறை அந்த பள்ளிக்கு போன தெரியுமா? யாருமே எங்களை கணக்கெடுக்கல, யாருமே ஒரு ஒரு 5% தரல. அதற்கு பின்னால்தான் அப்பாட கிட்னி அந்த ஃபெயிலியர், அதாவது ஆபரேஷன் செய்வதற்கு பணம் இல்லாம தான் போட்டோவை இஷ்யூ பண்ணினோம் ஹஸ்ரத். அண்ணன் அதாவது கொலங்காவ பகுதியில வெள்ளம், கொழும்பு கோல்ட் ரோட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பள்ளிவாசல், அதில் இருக்கக்கூடிய ஆளுமுடைய வீடு வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு மனைவியுடைய கழுத்து வரைக்கும் தண்ணி, பிள்ளைய கழுத்துல சுமந்து கொண்ட அந்த ஆளு கோல் பண்ற பள்ளி நிர்வாகிக்கு, எனக்கு தங்கரம் இல்ல, அனுராதபுரத்தை சேர்ந்த ஒரு ஆளின் அவர் சொல்றாரு, எனக்கு தங்கரம் இல்ல. நிர்வாகிகள் சொல்றாங்க, நாங்க மஷூரா பண்ணிட்டு சொல்லுறோம் என்று சொல்லி ஒரு வாரம் அந்த ஆளுமுடைய போனுக்கு ஆன்சர் பண்ணல. ஒரு வாரம் அந்த ஆளுமுடைய போனுக்கு யாருமே ஆன்சர் பண்ணல. ஒரே ஒரு பாய், ஒரே ஒரு அதாவது நிர்வாகி மாத்திரம் போய் அந்த ஆளுமை சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. 10வது நாள் ஆளுமுக்கு கோல் வருவது, நானும் முன்னால நிற்கிறேன், கோல் வருவது, என்னப்பா 10 நாளாக இருந்தா பள்ளிக்கு வரலையா, அப்படின்னா வீட்டுல இருந்து போங்க என்று கோல் வருவது. வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு சாப்பிட முடியாம துக்கத்துல கஷ்டத்துல இருக்கிறாரு. இந்த நிலைமையில மரத்தால விழுந்தவனுக்கு மாடு குத்துறது போல அநியாயம். நான் இறுதியாக சொல்லுறேன், உலகத்துல அநியாயம் செய்யக்கூடிய பெரும் பெரும் சிறைச்சாலைகள் இருக்கிறது, அந்த சிறைச்சாலைகளுடைய பட்டியல்ல இப்படிப்பட்ட மசூதிகளை சேர்த்தாலும் நல்ல என்று நான் நினைக்கிறேன். அந்த பெரும் பெரும் சிறைச்சாலைகளோட இப்படிப்பட்ட சிறைச்சாலை மசூதிகளை சேர்த்தால் நல்ல இருக்கும் என்று சொல்லுறேன். அதே போல மாதத்துக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய பள்ளி அதாவது நிர்வாகிகளுடைய கான்பரன்ஸ் ரூம் பார்த்தா ஏசி போட்டு கம்ப்யூட்டர் மாஷால நவானம் என்று சொல்லல, ஆனா 20 வருஷம் 30 வருஷம் பள்ளியில கடமை செய்யக்கூடிய இமாம் முஹத்தினுடைய ரூம் நாம யாராவது போய் பார்த்திருப்போமா? கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டில் ஒரு காலில் அதற்கு செங்கல் வச்சிருக்கிறது. பள்ளிக்கு அவருக்கு கொடுத்த ரூம பார்த்தா டொய்லெட்டுக்கு முன்னால பின்னால சில இமாம் முஹாஜிர்களோட ரூம பார்த்தா அந்த படியில மேல் துண்டு ஆஃப் இருக்குது, அதுதான் அவங்களோட ரூம். இதெல்லாம் திருத்தப்படணும், மாற வேண்டும் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அதே போல நபிசல்லம் இறுதியாக நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்வாகிகள் மூலமாக பள்ளிக்கும் ஊர்வாசிகளுக்கும் என்ன நடக்கணும் என்பதையும் நாங்கள் விளங்கி இந்த குத்துபாவை முடிப்போம். வரக்கூடிய நாட்கள்ல நிர்வாக தெரிவிக்கிறது, தகமையானவர்களை தெரிவி செய்யுங்க. இந்த மத்தியில் முழு இலங்கை மஸ்ஜிதுக்கும் படிப்பணியாக, அதாவது ஏனைய மஸ்ஜிதுகளுக்கு முன்மாதிரியான மஸ்ஜிதாக இந்த மஸ்ஜித் ஆக வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால் ஒரு மஸ்ஜித் நிர்வாகி ஆன்மீக ரீதியான ஏற்பாடுகளை மஸ்ஜிதில் செய்து கொடுக்கணும். ஆன்மீக ரீதியான விடயங்களை மஸ்ஜித் மஹல்லா வாசிகளுக்கு, மஹல்லா மாணவர்களுக்கு, வாலிபர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பதோட இந்த மஹல்லால நிறைய மூத்த மக்கள், தாடி பழுத்த எங்களை வாப்பமார், எங்களை மூத்தவங்க குர்ஆனோட தெரியாம இருப்பாங்க, குர்ஆனோட தெரியாம இருப்பாங்க, தஜ்வீத் தெரியாம இருப்பாங்க, அவங்களுக்கு குர்ஆனுடைய வகுப்பை ஏற்பாடு செய்து கொடுக்கிறது. ஒரு குர்ஆனுடைய கிளாஸ், குர்ஆனுடைய மக்தபுடைய கிளாஸ் ஏற்பாடு செய்து கொடுக்கிறது. சிறியவர்களுக்கு மக்தபுடைய கிளாஸ் ஏற்பாடு செய்து கொடுக்கிறது போல பெரியவர்களுக்கும் ஒரு குர்ஆனுடைய கிளாஸ் ஏற்பாடு செய்து கொடுக்கிறது. மார்க்க சட்டங்கள், இந்த ஏரியாவில் நிறைய பஜார் இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது, அந்த கடையில் இருக்கக்கூடிய ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தை படிப்பதற்கு மஸ்ஜிதுக்கு வந்தா சட்ட திட்டங்களை படித்துக் கொள்வதற்கு நிகாஹுடைய, தொழுகையுடைய, ஹஜ்ஜுடைய, உம்ராவுடைய ஒவ்வொரு மார்க்க சட்டத்தையும் படிக்கக்கூடிய ஒரு ஒரு கேந்திர தலமாக ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுக்கணும். இந்த நேரத்தில் தாராளமாக இந்த இமாமிடத்தில் உங்களுக்கு மார்க்க கல்வியை படித்துக் கொள்ளலாம். அதே போல இந்த ஏரியால எல்லாருமே வசதியானவங்க இல்ல, படிக்க முடியாத மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வீட்டில் படிக்கல, சிறிய வீடு, சிறிய அந்த வீட்டுக்குள்ள 10 பேர் 12 பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு மாலையில இருந்து 9 மணி வரைக்கும் பள்ளியில படிக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறது. மரதான சின்ன பள்ளி நிர்வாகிகளுக்கு எல்லாம் ரஹ்மத் செய்யணும். அண்மையில் ஒரு செய்தியை பார்த்தேன், மரதான ஏரியால சின்ன பள்ளி, அதாவது சூழ இருக்கக்கூடிய மஹல்லா வாசிகளுடைய பிள்ளைகள் படிக்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள், படிக்க வசதி இல்லாதவர்கள் பள்ளியுடைய மேல்மாடியில எல்லா வசதிகளையும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறாங்க, அதாவது மாணவர்களுக்கு படிப்பதற்காக. அதே போல் அன்பான சகோதரர்களை, பெண்கள் சொல்வதற்கு ஒரு இடத்தை தயார் செய்து கொடுப்பதோட ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் ஒரு லைப்ரரி, ஒரு நூலகம் அமைக்கப்படணும். இஸ்லாமிய நூலகம், அதாவது தஞ்சை அனபி பள்ளியில சலாபுதீன் மருகும் சலாபுதீன் மௌலவி கல்லா ரஹ்மத் செய்யணும், அவங்களோட வப்பாத்துக்கு முன்னால ஒரு பெரிய ஒரு நூலகத்தை, லைப்ரரி என்ன செஞ்சாங்க, தஞ்சை அனபி பள்ளியில் அமைச்சிருக்கிறாங்க. இந்த மஸ்ஜிதிலையும் ஒரு பகுதியை எடுத்து இஸ்லாமிய புத்தகங்கள், இஸ்லாமிய ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும். அதே போல அன்பான சகோதரர்களே, மாற்றுமத சகோதரர்கள் பள்ளியை பார்வையிடுவதற்கும் அவர்கள் மார்க்கத்தை படிப்பதற்கும் ஏற்பாடு செய்து கொடுப்பதோட இந்த ஏரியால கஷ்டப்படக்கூடிய மக்கள், எளிமையாக இருக்கக்கூடிய மக்கள், நாங்கள் சொல்றோம் ஹஜ்ரத் பாருங்களே, சூரத்தை பார்த்தா பெரிய பெரிய நல்ல மக்களை போல, ஆனா பேங்க்ல போய் ஈடு வைக்கிறாங்க, இன்னைக்கு வட்டி கெடுக்கிறாங்க. அந்த நிலைமை மாறணும் என்றா பள்ளி வாசல் ஒரு பேங்காக மாறணும். எப்படிப்பட்ட பேங்க் என்று சொன்னா, வட்டி இல்லாத கடன் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக மாறணும். யாருக்காவது கடன் தேவை என்று சொன்னா கடன் உதவி செய்யக்கூடிய ஒரு இடமாக மாற வேண்டும். வல்ல நாயன் அல்லாஹ் பேசப்பட்ட விடயங்களை இஹ்லாஸான முறையில் நாம ஒவ்வொருவரும் புரிந்துணர்வோட, புரிந்து பொறுப்புணர்ச்சியோட இந்த மத்திய நிர்வாகிக்கக்கூடிய நிர்வாகிகளை அல்லாஹ் கபூல் செய்து இந்த மேலே சொல்லப்பட்ட விஷயங்களை அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ், இந்த மஸ்ஜித் நிர்வாக கூட்டம் தெரிவு செய்வதற்காக காத்திருக்கிறாங்க. யா அல்லாஹ், யால நீ விரும்பக்கூடிய மக்களை தெரிவு செய்து பேசப்பட்ட விடயங்களுக்கு இஹ்லாஸான முறையில் இந்த மஸ்ஜிதில் அமல் செய்து யா அல்லாஹ், இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுக்கும் முன்மாதிரியான மஸ்ஜிதாக இந்த பள்ளி வாயிலை ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய குற்றங்களை தவறுகளை மன்னிச்சு, எங்களுடைய பெற்றோர்களுடைய குற்றங்களை தவறுகளை மன்னிச்சு யா அல்லாஹ். நாளைய கயாமத்துடைய நாளில் சாலிஹீன்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், சஹாபாக்களோட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்னான கரத்தால் ஹவுலுல் கௌசர் என்ற நீர்த்தராசத்தை நீரறிந்து ஜன்னத்தில் பிரதோஷ யா அல்லாஹ் நபியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்ததற்காக வேண்டி, குறிப்பாக சில விஷயங்களை பேச வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் ஒரு 10-15 நிமிடம் கூடுதலாக எடுத்து உங்களுடைய நேரத்தை, அமானிதமான நேரத்தை நான் எடுத்ததற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். வா ஆஃபிரு தஃவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.